நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரமப்பா. உங்கள் பிள்ளைகளாய் உங்கள் சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். முடோய்வு நாளாகி இந்த பரிசுத்த நாளிலே எங்களை அழைத்திரே உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். துதிக்க வைத்திரே உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தமாய் கொண்டாட வைத்திரே அதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து நடத்துவீராகப்பா. எல்லாவற்றும் பாதத்தை நாங்கள் ஒப்படைக்கிறோம். நசரேனா இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உட்காருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரியவராகவே இருக்கிறார், ஆமென். ஆண்டவர் எப்பொழுதும் என்னாலும் அவர் பெரியவராகவே இருக்கிறார் அல்லவா. அவருடைய மகிமைக்கு முன்பாக எதுவும் நிற்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்கள் மத்தேயு 5:8 வாசிங்கள். மத்தேயு 5:8. ஹல்லேலூயா.
இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள்.
திருப்பி வாசிங்கள்.
இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள்.
இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இருதயத்தில் சுத்தம் இருக்கிற ஜனம் அவர்கள் தேவ பார்வையில எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா? பாக்கியவான்கள். ஏன் என்று சொன்னால் அவர்கள் தேவனை தரிசிக்க முடியுமா? எல்லாருக்கும் தேவனை தரிசிப்பதற்கு விருப்பம். எனக்கும் விருப்பம், உனக்கும் விருப்பம், எல்லாருக்கும் விருப்பம் தேவனை ஒரு விஷயம் பார்த்து விட வேண்டும். அவருடைய பரிசுத்தத்திலே அவர் இருக்கிற பொழுது நான் பார்த்து விட வேண்டும். அவருடைய நீதியிலே அவர் நிலை நிற்கிற பொழுது நான் பார்த்து விட வேண்டும். அவரை குறித்து வெளிப்படுத்தல சொல்லப்படுகிறது, அவருடைய அழகுக்கு ஒப்பாக ஒன்றும் கிடையாதா? அவ்வளவுத்திற்கு அழகானவர். 15,000 பேரிலும் அவர் சிறந்தவர் என்று சொல்லப்படுகிறது. அவரை நான் ஒரு விசை பார்க்க வேண்டும். தேவனை நான் ஒரு விசை பார்க்க வேண்டும். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? இருதயத்தில் சுத்தமுள்ளவன் தேவனை பார்க்க முடியுமா? தேவனை பார்க்க முடியுமா? இன்று வரைக்கும் எத்தனை வருஷங்களாக நாம் செபம் பண்ணி தேவனிடத்தில் கேட்பது அல்லாவிட்டால் விரும்புகிறது என்னவெனில், தேவனை நான் ஒரு விசை பார்க்க வேண்டும். அந்த நாளில் நாம் காணுவது நிச்சயம். ஆனால் இந்த நாள்ல நான் ஒரு விஷயம் பார்க்க வேண்டும் ஆண்டவரே. உண்மை நான் ஒரு விஷயம் கண்டுவிட வேண்டும் ஆண்டவரே. என்ன தெரியுமா, ஏன் தெரியுமா? தேவனை பார்த்து விட்டா நம் வாழ்க்கை மாறிவிடும் தெரியுமா? தேவனை ஒரு விஷயம் நாம் பார்த்து விட்டா நம்முடைய நடத்தைகள் மாறிவிடும் தெரியுமா? அதனால நான் பார்க்கணும் ஆண்டவரே. உங்களை ஒரு விஷயம் நான் பார்க்க விரும்புகிறேன் ஆண்டவரே. ஏசாயா தீர்க்கதரிசி தேவனை கண்ட பொழுது, அவன் தேவ பக்கமாய் திரும்பிய பொழுது புலம்பி அழுகிறதை நாம் பார்க்கிறோம். அதனாலே நாம் தேவனை காண வேண்டும். ஒரு ஊழியக்காரர் சொன்னார், இந்த வெளிச்சம் எவ்வளவுக்கு கீழே வந்து கொண்டு இருக்கிறதோ அவ்வளவுக்கு கீழே இருக்கிற துரும்புகள் தெரியும். இப்பொழுது அது தெரியாது. இப்பொழுது இதை பார்க்கிற பொழுது இதுல டஸ்டுகள் இருக்கும், எனக்கு தெரியாது. ஆனா அந்த வெளிச்சம் கிட்ட 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 வருகிற பொழுது அந்த வெளிச்சத்திலே அநேக தூசிகளும் அநேக குப்பைகளும் நாம் பார்க்கக்கூடியமா என்று சொல்லி ஒரு ஊழியக்காரன் விளங்கப்படுத்தினார். நாம் தேவனை நெருங்க நெருங்க, நாம் தேவனோடு கிட்டு சேர கிட்டு சேர, தேவனை பார்க்கிற பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற அநேகம் நமக்கு தேவ சமூகத்திலே காணப்படும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதனால ஆண்டவரே, உம்மை நான் பார்க்க விரும்புகிறேன் ஐயா. உம்மை நான் ஒரு விஷயம் பார்த்து விட்டால் என் வாழ்வு மாறிவிடுமே, என் ஓட்டம் மாறிவிடுமே, என் பேச்சு மாறிவிடுமே. ஆண்டவரே, உம்மை நான் பார்க்க விரும்புகிறேன். எங்களுக்கு பிடித்தவர்களை பார்க்க நான் விரும்புகிறோம். நாம் நேசிக்கிறவர்களை சந்திக்க நாம் விரும்புகிறோம். அதற்கு எல்லா ஏற்பாடுகளும் நாம் செய்து விடுகிறோம். ஆனால் தேவனை நாம் பார்ப்பதற்கு எவ்வளவுத்திற்கு எங்களை ஆயத்தப்படுத்துகிறோம், எவ்வளவுக்கு எங்களை சரிப்படுத்திக் கொள்ளுகிறோம். தேவன் எங்களோடு பேசுவதற்கு ஆயத்தம், தேவன் நம்மளோடு முகமுகமாக எங்களோடு உறவாடுவதற்கு ஆயத்தம். ஆனாலோ தேவன் விரும்புகிறது என்ன தெரியுமா? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஏன்னு சொன்னால் வேதத்திலே நாம் பார்க்கிறோம், நீங்களே அவருடைய ஆலயம், நானும் நீயும் யார் தெரியுமா? நாங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். அதனால தேவன் நமக்குள்ள வந்து நம்மளோடு இருந்து உறவாடி முகமுகமாய் பேசுவதற்கு ஒரு சுத்தமுள்ள இருதயத்தை தேவன் தேடுகிறார். ஐயா, தேவனை யார் பார்க்க போகிறீன்னு ஒருத்தரும் மறக்க மாட்டீர்கள், ஒருத்தரும் மறக்க மாட்டீர்கள், எல்லாரும் பார்க்க விரும்புவோம். ஆனால் சுத்தமுள்ள இருதயத்தை தேவன் தேடுகிறாரே. ஆண்டவர் இடத்துல சொன்னா ஒருவனை தேடுகிறேன் என்று சொன்னார், அனுப்பத்தக்க ஒருவனை தேடுகிறேன் என்றார். இன்றைக்கு தேவன் நம்மளை பார்த்து இன்றைக்கு இந்த இடத்துல தேவன் நின்று, ஐயா சுத்தமுள்ள ஒரு மனுஷனை நான் பார்க்க விரும்புகிறேன், இருதயத்தில் சுத்தத்தோடு என் சமூகத்துக்கு வந்து முகமுகமா என்னோடு பேசத்தக்க ஒரு மனுஷனை நான் பார்க்க விரும்புகிறேன். சுத்தமுள்ள ஒரு இருதயம் தேவ பார்வையில் அருமையாக இருக்கிறது. அதனுடைய பலன்ஸ், அதில் நான் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா, வார்த்தையினுடைய பாரத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவர் சொல்றார், சுத்தமுள்ள இருதயம் உள்ள மனுஷன் இருந்தால் என்னை அவன் காண முடியும். ரெண்டும் தராசுல வைக்கிற பொழுது எவ்வளவு பேலன்ஸ் பண்ணுகிறது தெரியுமா, என்ற ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். இப்படிப்பட்ட மனிதர்களை நான் கை நெட்டித்தான் பார்க்க முடியும் என்று சொல்லி, அதனாலே ஆண்டவர் சொன்னார், சுத்தமுள்ள இருதயம் உள்ளவன் என்னை பார்க்க முடியும். ஐயா, அப்படியே யாத்ராகமம் 34 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. யாத்ராகமம் 34 அதிகாரம், ஒரு சம்பவம் இருக்கிறது, அருமையான ஒரு சம்பவம். 33 அதிகாரத்திலே 11 வசனத்தை முதல்ல வாசியுங்கள். 33:11,
ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினான். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான்.
ஓகே, 33:30 வாசியுங்கள். 34 அதிகாரம் 33:30 வாசியுங்கள். 34:30,
ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேயை பார்க்கும் போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். மோசே அவர்களை அழைத்தான். அப்பொழுது ஆரோன் சபையில் உள்ள பிரபுக்கள் யாவரும் அவனிடத்திற்கு திரும்பி வந்தார்கள். மோசே அவர்களோட பேசினான். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் சேர்ந்தார்கள். அப்பொழுது அவன் சீனாய் மலையில் கர்த்தர் என்னோட பேசினவர்கள்.
மோசேங்கிற தேவனுடைய மனுஷன் முதல் அதிகாரத்தில் என்ன செய்யணும், அவன் முகமுகமாய் பேசினான் தேவனோட. என்ன தைரியம் ஐயா, என்ன தைரியம், தேவனோடு முகமுகமாய் பேசிவிட்டு வருகிறான். இறங்கி வந்த பொழுது என்ன, அவன் முகம் பிரகாசித்து மற்றவர்கள் அவனை சேர பயந்தார்கள். ஐயா, தேவனை பார்த்த ஒரு மனுஷனுடைய முகத்தில் வித்தியாசம் தெரியணும், தேவனை பார்த்த ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் வித்தியாசம் காணப்படணுமே. மோசே மலையில் இருந்து இறங்கி வந்த பொழுது ஜனங்கள் அவனை அணுக பயந்தார்கள், அவன் பக்கம் போக பயந்தார்கள். அப்பா, அவனுடைய முகம் அவ்வளவு பிரகாசமா இருந்தது. மோசே என்ன செய்தார், அவன் சீலையை போட்டு முகத்தை மூடிக்கொண்டார். அவர் சீலையை போட்டு என்ன செய்தார், முகத்தை மூடிக்கொண்டார். ஏன்னா ஜனங்கள் பயப்படுகிறார்கள். ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவ சமூகத்திலே தேவன் அனுமதிக்காமல் அணுகினால் அவர் அடித்து விடுவார், மறித்து விடுவார்கள் ஜனங்கள். தேவ சமூகம் தேவ பிரசன்னம் எல்லாம் பழைய ஏற்பாட்டிலே நடத்தப்பட்ட விதங்கள் ஆச்சரியமானவைகள். இன்னைக்கு நமக்கு தைரியம் என்ன தெரியுமா, தேவன் என்னை அடிக்க மாட்டார், அதனால பலிபடத்திலே நாம் நிற்கிறோம் இல்லையா. என் தேவன் என்ன செய்தாலும் அவர் என்ன செய்ய மாட்டார், அவர் மன்னிக்கிற தேவனாக கிருபையின் காலத்தில் எனக்கு காணப்படுகிறாரே. தைரியம், மோசேக்கு இருந்த தைரியத்துக்கும் எங்களுக்கு இருக்கிற தைரியத்துக்கும் வித்தியாசம் ஏராளம். மோசே அவனுடைய இருதயத்தின் உத்தமத்திலே தேவனோடு பேசினார், நாமோ தேவனுடைய கிருபையிலே நின்று தேவனோடு பேசுகிறோம். முகம் பிரகாசித்தது, நம்முடைய முகங்கள் பிரகாசிக்கிறதா, நம்முடைய முகம் பிரகாசிக்கிறதாங்க. பிரகாசிக்கிறதை போல பேசுவது அல்ல, முகம் பிரகாசிக்க வேண்டும். தேவனோடு உறவாடுகிறது என்பது அதிலே தெரிய வேண்டும். தேவனோடு நாம் பேசுகிறது நம்முடைய முகத்திலே காணப்பட வேண்டும், நம்முடைய செயற்கைகளில் நம்முடைய பேச்சில் இவைகள் காணப்பட வேண்டும். ஏன், இருதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனை காண முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இல்லையா. அப்படியானால் நாம் தேவனை காண முடியவில்லையே. தேவ ஊழியர்கள் அநேகன் சொப்பனத்தை கண்டுகிறார்கள், தரிசனத்தை கண்டிருக்கிறார்கள், தேவன் செய்ய போகிறதை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் அவர்கள் முகமுகமாக தேவனோடு பேசி தேவனுடைய பிரசன்னத்தை ரசித்து ருசித்ததில்லையே. தேவன் இன்றைக்கு வல்லமையா ஊழியர்களை பாவிக்கிறார். உண்மைதான், உலகத்திலே வல்லமையான எத்தனையோ ஊழியர்கள் இன்றைக்கு பயன்படுத்தப்பட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். இவரை போன்ற பல ஊழியர்கள் என்ன செய்கிறார்கள்? பாவிக்கப்பட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் மோசேயின் முகமோ அது பிரகாசம் உள்ளதாக இருந்தது. அவனை அணுக முடியாமல் இருந்தது, அவனோடு பக்கத்தில் போக முடியாமல் இருந்தது. இஸ்ரவேல் ஜனம் தொடங்கி அவனுக்கு அடுத்த ஊழியர் மலை பயப்பட்டார்கள். மோசே சொன்னா, வாங்கப்பா கிட்ட வாங்க. மூத்தை மூடிக்கொண்டு அவர்களோடு பேசினார். நம்முடைய இருதயம் தேவனை காண்பதற்கு ஆயத்தமா? நம்முடைய இருதயம் தேவனை இன்றைக்கு தரிசிக்க முடியுமா? நம்முடைய இருதயம் தேவனை இன்றைக்கு காண முடியுமா? இன்றைக்கு வருகையை குறித்து நாம் நினைவு கூறுகிறோம், வருகைக்கு ஆயத்தப்பட விரும்புகிறோம். வயது போனவர்கள் பேசுகிறதை நான் கேள்விப்பட்டிருக்கேன் இல்லையா? எப்படியாவது இப்படி இருக்கிற விட நாம மறித்து விட்டால் பரலோகம் போய்விடலாம், அல்லாவிட்டால் இப்படி அலைகிறத விட தேவன் எப்படியாவது வரட்டுக்கும். ஆனால் நம்முடைய இருதயம் தேவனை அப்பொழுது காணுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறதா? சிலர் பிரச்சனைகளின் துன்பத்தின் துயரத்தின் அடிப்படையிலே, வருத்தத்தின் அடிப்படையிலே என்ன சொல்லுகிறார்கள்? மறித்து விட்டால் நல்லது. மறித்து விட்டால் இங்க இருக்கிற உபத்திரவத்தை தாண்டி விடலாம். வரப்போகிற உபத்திரவத்துக்கு என்ன செய்வாய்? அதற்கு நாம் ஆயத்தமா? அநேகர் அப்படி பேசுவதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்ன உபத்திரவத்தின் நுகம், வேதனை வேண்டாம்பா, இங்க வாழ்ந்தது போதும். அநேகருக்கு உலகத்திலே வாழ்ந்தது போதும் என்றுவார்கள். அடுத்தது எங்க வாழப் போகிறாய்? அதற்கு இருதயம் சரியா இருக்கிறதா? இங்கேயே தேவனை தரிசிக்க முடியவில்லையே, இங்கேயே தேவனை பார்க்க முடியவில்லையே, இங்கேயே தேவனோடு நாம் முகமுகமாய் பேச முடியவில்லையே. மரித்ததின் பிற்பாடு என்ன நடக்கும்? சபைகளுக்கு பயங்கர தைரியம் பாருங்க. சபைகளில் இருக்கிற விசுவாசிகளுக்கு அதை விட தைரியம் பாருங்க. என்ன, நாம் மறித்து விட்டால் போய்விடுவேன், மறித்துவிட்டால் தேவனை சந்தித்து விடுவேன், மறித்துவிட்டால் பரலோகம் போய்விடுவேன் என்று சொல்லி தைரியமாய் நாம் பேசிக் கொள்ளுகிறோம். வேதம் சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனை தரிசிப்பானா? ரெடியா? நீ தேவனை தரிசித்தியா? எத்தனை வருஷம் ஆண்டு காலமும் கிறிஸ்துவுக்கு பின்பாக நடக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், ஜபம் பண்ணுகிறோம், அபிஷேகத்தில் மூழ்கிறோம், கிறிஸ்துவை கண்டமா? அநேக விசுவாசிகள் நினைக்கிறார்கள், போதகர் மாத்திரம் கண்டால் காணும், ஊழியர்கள் மாத்திரம் கண்டால் காணும் என்று நினைத்துக் கொள்ளுகிறார்கள். வேதத்திலே அப்படிப்பட்ட சத்தியங்கள் கிடையாது. தேவனை அறிந்த ஒவ்வொரு மனிதனும் தேவனோடு உறவாடுவதற்கு வேதத்திலே அவர் கொடுத்திருக்கிற பெரிய ஒரு சலாகியம். இன்னைக்கு தேவனை காணுவதில்லை, யாரும் காணுவதில்லை. தேவனுடைய அருகாமையை உணர்ந்து விட்டு அதோடு நின்று விடுகிறோம். தேவ பிரசன்னத்தை உணர்ந்து விட்டு அதோடு நின்று விடுகிறோம். தேவனை பார்ப்பதற்கு உரிய அளவுக்கு நம்முடைய பலிபிடம் இல்லையே. ஆதியாகமம் 4வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். ஒரு சில வசனங்கள் நான் பார்க்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசியுங்கள், அதில் இருந்து வாசியுங்கள்.
காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றியிருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார்.
இங்க பாருங்க, தேவனுடைய சமூகத்துல ஒரு மனிதன் பலிபிட வருகிற பொழுது எப்படி வருகிறான் தெரியுமா? எரிச்சல் உள்ள ஒரு மனுஷனாக வந்து நிற்கிறான். விளங்குறதா? பலவிதமான வண்ணங்களில் இருதயத்தை நான் பார்க்க விரும்புகிறேன் என்று சொல்லிச்சுன்னா, தேவனை நாம் பார்க்க வேண்டும். தேவன் நீ கண்மூடி தேவ சமூகத்தில் முழிப்பதற்கு முன்பதாக தேவனை நீ பார்க்கணும். அது முகம் பிரகாசிக்கணும். அதை மற்றவர்கள் பார்க்க, நீ இவன் தேவ மனுஷன் அப்பா, இந்த மனுஷன் தேவ மனுஷன், தேவனோடு உறவாடுகிறவர்கள் முழங்காலை மனத்தியால கணக்கு நிறுத்துகிறோன்னு அவர் அது சொல்லப்பட வேண்டும். இங்க ரெண்டு பேர் வந்து பலியிடுகிறார்கள், தேவனுக்கு பலி செலுத்த வேண்டும். ஆனால் தேவன் பார்த்தது என்ன தெரியுமா? அவன் இருதயத்தில் எரிச்சல் உள்ள ஒரு மனுஷன் என்பதை கண்டா. நாங்க இன்றைக்கு பார்க்கிறது எது தெரியுமா? பலிகளை பார்க்கிறோம், பலிகளை பார்க்கிறோம். பிரதர் நல்ல பலி செலுத்துறீங்க, பிரதர் நல்ல காணிக்க செலுத்துறீங்க, பிரதர் நல்ல ஊழியம் செய்கிறீர்கள், பிரதர் நல்ல குடும்பம், உங்க குடும்பம் நல்ல, பிள்ளைகள் எல்லாமே நல்லது. ஆனால் தேவன் என்ன தெரியுமா பார்த்தா? இருதயத்தை பார்த்தார். எவனும் பார்க்க முடியாத ஒன்றை தேவன் பார்த்தார். டாக்டர்ஸ் எல்லாம் கம்பிகள் தடிகள் தண்டிகள் எல்லாம் விட்டு பாக்குறாங்க, பாட்டும் என்ன நடக்குன்னு புரியல. ஆனால் மனுஷர்கள் பார்க்கும் விதமாக அவர் பார்ப்பதில்லையே. அதனால என்ன செய்தார், டாருண்டு விட்டார் ஒரு பாரியத்தை உள்ளுக்கு. அதுக்கு எத்தனையோ விலாலும் இருக்கிறது, சதைகள் போட்டிருக்கிறது, எல்லாம் மூடி இருக்கிறது இல்லையா. இன்னைக்கு நான் இந்த பலூன் ஒன்று கொண்டு சொல்லிச்சேன், இந்த ஹார்ட் ஷேப்ல பலூன் செய்து வச்சிருக்கிறார்கள் இல்லையா, அதை ஊதி சரியான விதத்துல நான் சரிப்படுத்தின. அந்த இருதயத்துக்கும் என் இருதயத்துக்கும் இருக்கிற வித்தியாசமே பெரிய வித்தியாசம். என்ன தெரியுமா, அது வடிவாக இருக்கிறது. அந்த இருதயம் வடிவாக இருக்கிறது. அவங்க செய்திருக்கிற உலகத்தில் கொடுக்கப்பட்ட இருதயம் வடிவாக இருக்கிறது. ஆனா என் இருதயம் எப்படி இருக்குன்றதுதான் பிரச்சனை. ஆண்டவர் உடனே அங்கே பார்த்தார். எங்க, ஒருத்தரும் பார்க்க முடியாத ஒரு இடம் ஒன்று இருக்கிறது. அதுதான் தேவன் சரியான ஆண்டவர் வசனம் எழுதுகிற பொழுது வலிமையாக இருக்கும். அதில் என்ன எழுதினா தெரியுமா, இருதயத்தில் சுத்தமுள்ளவன் என்னை பார்க்க முடியும். பார்க்க முடியும் ஐயா, பார்க்க முடியாது என்று சொல்ல முடியாது, பார்க்க முடியும். ஆனால் இருதயத்தில் சுத்தமுள்ளவன் என்னை பார்க்க முடியும். இங்க நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு சகோதரர்கள் வந்து, முதலாவது மனுஷனாலே சரீரபூர்வமாக பிறக்கப்பட்ட ரெண்டு பிள்ளைகளும் வந்து முதல்ல என்ன செய்தாங்க, எரிச்சல் அடைந்தார்கள். அதிகம் என்னத்தில் எரிச்சல், காணிக்க செலுத்துறதுல எரிச்சல். இதுல பிரச்சனை என்ன தெரியுமா, அங்க யார் நின்றாங்களோ எனக்கு தெரியாது, சகோதரன் கூட அதை கண்டானோ எனக்கு தெரியாது. ஆண்டவருடைய முகநாடியை வைத்து உள்ளுக்கு நடந்ததை கண்டுபிடித்தார். முகநாடியை கண்டுபிடித்து உள்ளுக்கு போட்ட உங்களுக்கு எல்லாம் முகம் மாறுறதோ எனக்கு தெரியாது, எனக்கு நல்லாய் மாறும். எனக்கு முகம் மாறுறது எனக்கு தெரியும். அது முகம் மாறுறது கிடுகிடுகிடுன்னு ஏதாவது செய்யும் விதத்துல இருந்து சிரிக்கவா இல்ல பேசாம இருக்கவா, முழிச்சிட்டு இருக்கவா இல்லாட்டி அட்ஜஸ்ட் பண்ணவா இல்லையா, அப்படி எனக்கு முகம் மாறுறது எனக்கு தெரியும் இல்லையா. ஒரு சிலருக்கு முகம் மாறவே தேவையில்லை. ஏன் தெரியுமா, அது எப்பவுமே மாறித்தான் இருக்கிறது இல்லையா, மாற வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் தேவனுக்கு ஒவ்வொரு பிள்ளையுடைய முகமும் தெரியும் ஐயா. அவர் பார்த்தார் இந்த முகம் சரியில்லாம இருக்கிறது, ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது. அடுத்தது என்ன, இருதயத்தை பார்க்க வேண்டியிருந்தது. உள்ளுக்கு போனார் ஆண்டவர், என்னையா நடந்தது, எரிச்சல் அடைந்து போய் இருக்கிறார். ஏப்பா காணிக்கை தானே, என்றாலும் என் காணிக்கை விட அவன் காணிக்கை நல்லா இருந்தது, அதனால என்ன செய்த, எரிச்சல் அடைந்தேன். தேவன் என்ன தெரியுமா எதிர்பார்ப்பார், இந்த இடத்துல நீ அவன் காணிக்கைக்கு அவன் கைதட்டி தேவனுக்கு ஸ்தோத்திரம் போடப்பா, அது அவருடைய வண்ணம். எங்கடைய வண்ணம் எப்படி இருந்தது தெரியுமா, எரிச்சல் அடைந்தான். காணிக்கையில எரிச்சல் ஆண்டவர, எஸ் காணிக்கை ஆண்டவர், அது உமக்குத்தானே ஓரியது. ஆனா அதுலயும் எரிச்சல், முகநாடி வேறுபட்டது. சில பேருடைய முகம் சும்மா இருக்கும், கொஞ்ச நேரத்துல பார்த்தா ரத்தம் மாதிரி இருக்கும், உள்ள ரத்தம் எல்லாம் முகத்துல வந்து மூளைக்கு போறதெல்லாம் முகத்துக்கு வந்துடும் பாருங்க, அப்படி ரத்தம் வந்து அப்படி பல பல பலவன் இருக்கும் பாருங்க. அதுக்கு பிறகு பேசவே முடியாது, பேசினா சரண்டு ஏதாவது வந்து வெளியில வந்து ஆளை சாப்பிட்டு விடும் இல்லையா. ஆனால் தேவன் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா, ஆச்சரியம் இல்லையா, ஆண்டவர் கூட நம்ம இருதயத்தை ஆராய முடியாமல் இருந்திருந்தால் அம்போ அம்போ நம் பாடு சரியில்லையா. நான் அடிக்கடி சொல்லுகிறது என்ன தெரியுமா, இந்த ஸ்கிரீன்ல இருதய ஹார்ட்டை போட்டு விட்டீங்க, இருதயத்துல என்ன நடக்கிறதுன்னு சொல்லி, என்னுடைய இருதயத்துல இன்னைக்கு என்ன நடக்கிறதுன்னு சொல்லி இதுல போட்டா என் பாடு சரிங்க, என் இருதயத்துல என்ன நடக்கிறது இதுல போடுங்க. எந்த ஹைடெக் எப்ப கொண்டு வந்து போடுறாங்களோ தெரியாது. இதெல்லாம் ஹார்ட் எடுத்து ஹார்ட்ல புல்ஸ் எல்லாம் பாக்குறாங்க பாருங்க, சக்க 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 சக்கன்னு ஓடிட்டு இருக்கும் பாருங்க. அதே மாதிரி என் உள்ளத்துல பிறக்கிற காரியங்கள், உருவாக்கப்படுகிற காரியங்கள், அவைகளும் ஸ்கிரீன்ல வந்து விழுமன்னு சொல்லி சொன்னா என்ன நிலைமை. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணு, எல்லாத்தையும் செக் பண்ணு, ஆனா எண்ணங்களை அறிகிறது என்று சொன்னா நான் ஒருவர் தான். இருதயத்தில் பிறக்கிறவைகளை காணுந்தா அது நான் ஒருவர் தான், வேற ஒருத்தரும் பார்க்கப்படாது. தகப்பனுக்கு கூட அதை பார்க்கக்கூடிய அனுபவம் கொடுக்க முடியாம போயிட்டு, நான் தான் அதை பார்க்கணும், அதை நான் தான் பார்க்கணும். இங்க என்ன நடக்குது, எரிச்சல் உண்டாகி போய் ஒருத்தன் தேவ சமூகத்தில் நிக்கிறான் பாருங்க, கட 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 என்ன என்ன ஐயா என்ன, என் பழியை நீர் அங்கீகரிக்கவில்லை, அவன் பழியை நீர் அங்கீகரித்தீர், அதனால நீ எரிச்சல் பட வேண்டியது யார் மேல, நீ கோபப்பட வேண்டியது யார் மேலயா, தேவன் மேல கோபப்பட வேண்டும். அவர் தானே உன் பழியை அங்கீகரிக்கவில்லை. ஆனால் விட்டது எங்க தெரியுமா, பக்கத்துல நின்றவர்ல விட்டாச்சு எல்லாத்தையும். இன்னைக்கு அநேகம் நம்முடைய வாழ்க்கையில இதுதான் நடக்கிறது, இப்படித்தான் நாம் நடந்து கொள்ளுகிறோம். வருஷ காலங்களாக கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், வருஷ காலங்களாக தேவனுக்கு ஆராதனை செய்கிறோம், தேவனை பார்க்க வேண்டியதும் தேவனை கேட்க வேண்டிய சில காரியங்களை நாம் என்ன செய்து விடுகிறோம், பக்கத்தில் இருக்கிற சக சகோதரர்களை கேட்டு விடுகிறோம், பார்த்து விடுகிறோம். ஆண்டவர் சொன்னார், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையாப்பா. இது குறித்த ஒரு செய்தி ஒன்று கனது நான் கொடுத்திருக்கேன், நன்மை செய்தால் மேன்மை இல்லை. ஐயா, நீ செய்கிற நன்மைக்கு தேவன் உன்னை ஆசீர்வதிக்காமல் போகவே மாட்டார், போகவே மாட்டார். பாருங்க, நீ தேவனுடைய நாமத்தில் செய்கிற ஒவ்வொரு நன்மைக்கு, ஐயா வேதம் சொல்லுகிற ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கிறவனுக்கு, குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்கிறான் பாருங்க, அவனுக்கு கூட கத்தர் என்ன செய்கிறாராம், அதற்குரிய பலனை வைத்திருக்கிறாராம். ஆகவே தேவனுடைய நாமத்தில் நாம் ஒரு கலசம் தண்ணி கொடுக்கிற பொழுது நல்லா சந்தோஷமாய் குடப்பா, தேவன் அதை மறக்க மாட்டார். தண்ணி குடித்தவன் தாகம் தீர்ந்தவுடன் மறந்து போகலாம், ஆனா தேவன் அதை மறப்பதில்லை, தேவன் அதை மறப்பதில்லை. ஆகையினாலே எரிச்சல் உள்ள இருதயத்தோடு தேவனை நாம் பார்க்க முடியாது, கோபம் நிறைந்த இருதயத்தோடு தேவனை நாம் பார்க்க முடியாது. நாம் பார்க்கணும் ஆண்டவர், நான் ஒரு விஷயம் பார்க்கணும் ஆண்டவர, ஆண்டவருடைய அழகு எப்படி இருக்கு சொல்லி சும்மா கண் மின்னுது பாருங்க. ரெண்டு சாமுவேல் ஆறாவது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள், அருமையான ஒரு சம்பவம் இங்கே இருக்கிறது இல்லையா. ரெண்டு சாமுவேல் ஆறாவது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து வாசிங்க.
கர்த்தருடைய பட்டி தாவீதின் நகரத்துக்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தி ஆகிய மீகாள் பலகணி வழியாய் பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள். அவர்கள் கர்த்தருடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்து அதற்கு தாவீது போட்ட கூடாரத்துக்குள் இருக்கிற அதன் ஸ்தானத்திலே,
16வது வசனத்தை திருப்பி வாசிங்கிருக்கா.
கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்துக்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் பலகணி வழியாய் பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள்.
இது அடுத்த இருதயம் பாருங்க, இதெல்லாம் நமக்கு பெரிசாக தெரியாது. இந்த எரிச்சல் அடைகிறது ஓரளவுக்கு தெரியும், எரிச்சல் அடைஞ்சா நமக்கு சில வேளைக்கு அது புரியுதா இல்லையான்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஆனா அவமதித்தல் என்பது அது நமக்கு தெரியாததுண்டு, அது 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 பழகி போயிட்டு. உங்களுக்கு தெரியுமா, பழகின காரியங்கள் நமக்கு அதுக்கு பெரிசாக தெரியாது, பழகின காரியம் தெரியாது. இது என்ன அவமதித்தல், அதையும் யாரு தேவ சமூகத்தில் ஒரு தேவ மனுஷன் தேவனுக்கு முன்பாக நிற்கிற நிலைமையை சகிக்க முடியாதவர்கள். அவன் அவன் தேவ பரிசுத்த பட்டிக்கு முன்பாக ஆறா 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 களைச்சு களைச்சு ஆடுறான். ஆடுறவனுக்கு இருக்கிற பிரச்சனை அவனுக்கு தான் தெரியும், ஆடு ஆடு ஆடுறான். தேவ பரிசுத்த பட்டி, தேவன் அதுக்குள்ள இருந்து பேசுகிறார் என்னோடு, அதுக்குள்ள இருந்து அவருடைய சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்துகிறான். குதிக்கிறான் குதிக்கிறான் குதிக்கிறான். அவர் ராஜாவாக இருந்தும் தேவ பட்டிக்கு முன்பாக சிறு புள்ளியை போல கதறுகிறான். சமஸ்த இஸ்ரவேலரையும் ஆண்ட தேவனுடைய மனுஷன் தேவ பட்டிக்கு தேவ சமூகத்திலே சிறு புள்ளியை போல துள்ளுகிறான். அதை பார்த்தவர்கள் எங்க நகைத்தார்கள் தெரியுமா, இருதயத்தில் நகைத்தார்கள். இன்னைக்கு இங்க இருக்கிறீங்க, இருதயத்தில் என்ன நடக்குன்னு எனக்கு ஒன்றுமே தெரியாது, உங்க பார்க்கவும் தெரியாது, நகைக்கவும் தெரியாது, உங்களோட பிரச்சனையை கண்டுபிடிக்கவும் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஆனா ஆண்டவர் பார்த்ததெல்லாம் எங்க தெரியுமா, ஆண்டவர் பாருண்டு விட்டார் பாருங்க. இருதயத்தை கவனிக்கிற தேவன், ஒரு இடத்துல சொல்லப்படுது தேவன் இருதயத்தை நிறுத்தி வைத்து பார்க்கிறாரா, நிறுத்தி வைத்து பார்க்கிறார். உன் இருதயம் நிறுத்த நிப்பாட, என்ன இதுக்குல நடக்கிறது, நிப்பாட்ட அந்த இருதயத்தை. அவர் நிறுத்தி வைத்து பார்க்கிறார், பார்த்துக்கொண்டே இருக்கிறார், என்ன நடக்கிறது. ஒரு தேவ மனுஷன் தேவனுடைய பரிசுத்தப்பட்டி அதுக்குள்ள இருந்து தேவன் பேசுகிறார், அதை பார்த்து அதற்கு முன்பாக துள்ளி குதித்து ஆடிக்கொண்டு இருக்கிற பொழுது மனுஷர்கள் நகைக்கிறார்கள், நகைக்கிறார்கள் இல்லையா. ஒரு சிலர் நான் பார்த்துருக்கேன், கேள்விப்பட்ட ஆராதனை செய்கிற பொழுது ஒரு சிலர் அவங்களோட கண்ட்ரோலை விட்டு வெளியே போய் விடுவார். அதை பார்த்தால் ஒரு சிலருக்கு ஒரு மாதிரி இருக்கும், என்ன இது அன்னை இது இது என்று சொல்லி. நீ என்ன நினைக்கிறீயோ இல்லையோ கத்தரதி கவனித்துக் கொண்டு இருக்கிறார், அவ்வளவுதான். ஒரு சிலர் கைதட்டி ஆடுவார்கள், ஒரு சிலர் தாங்கள் அங்கே நிற்கிறோம் சொல்லியே தெரியாது மறந்து ஆடி பாடுவார்கள். இதெல்லாம் பார்க்கிறது தேவன் எப்படி பார்க்கிறார் என்பது முக்கியம் இல்லையா. சில பேர் துள்ளி குதிப்பார்கள், விழுந்து கிடப்பார்கள், முழங்கால நின்று ஆராதிப்பார்கள். ஆனால் இருதயத்திலே அவைகளை பார்த்து நகைக்காதிருங்கள், அதை ஏழுத்தனமா எளிமையாக எண்ணாதிருங்கள். அவன் நிற்பது தேவனுக்கு முன்பாக. நீ நகைப்பது ஒரு தேவனுக்கு முன்பாக நிக்கிற ஒருவனை, அது யாரா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. பாத்து நீயா இருக்கட்டா, அங்கால இருக்கலாம், இங்கால இருக்கலாம், அவங்கள இருக்கலாம், கடைசியில இருக்கலாம், முன்னுக்கு இருக்கலாம். ஆனா நாம் ஆராதிக்கிற பொழுது அவன் தேவனை ஆராதிக்கிறான், அதுதான் முக்கியம். தேவனுக்கு நன்றி செலுத்துகிறான், அதுதான் முக்கியம். அவன் தன்னை உருவாக்கின தேவனுக்கு தலைகளாக நின்று ஆராதனை செய்கிறான். அதுக்கு என்னப்பா உனக்கு, அதுவும் ஒழித்து நின்று வீட்டுக்கு நின்று பார்த்து நகைக்கிறார்கள் இல்லையா? நாம் எத்தனை பேரை ஏழித்தனமா எண்ணினமோ எனக்கு தெரியாது. மற்றவர்களை நாம் ஏழித்தனமாக எண்பது தேவனுக்கு முன்பாக ஒத்துவராத ஒரு காரியம். மற்றவர்களை மலிவாக எண்ணி விடுவது, மற்றவர்களை ஏழித்தனமாக எண்ணி விடுவது இல்லையா? மற்றவர்களுக்கு முன்பாக தேவனுடைய பிள்ளைனா தேவனுடைய பிள்ளையாக இருக்க வேண்டும், பேச வேண்டும். ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கவனித்தீங்கன்னு அவர் ஒருவரையும் தள்ளிவிட்டது கிடையாது. ஆண்டவரை தேடி வந்தவனுக்கு எது அவன் எதிர்பார்த்து வந்தானோ அதை கொடுத்து அனுப்பி விடுவார். நகைத்தான், எனக்கு பிடிச்சது பாருங்க. அதனால என்ன நடந்தது தெரியுமா? கடைசியில் கடைசி வசனத்தை வாசிங்க.
சவுலன் குமாரத்தி ஆகிய மீகாளுக்கு மரணமடையும் நாள் மட்டும்
இந்த பாருங்க, தேவன் என்ன செய்தார்ன்னு சொல்லிச்சுன்னா அதை கவனத்தில் கொண்டா. நாம் தேவ பிள்ளைகள் ஆராதிக்கிறதை என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? சேர்ந்து கொள். அவன மாதிரி துள்ள முடிஞ்சா துள்ளிக்க, கதற முடிஞ்சா கதறிக்க, விளாட்டி விழுந்துக்க விழுந்துக்க, அவனத்திலிருந்து கட்டுக்கொழிஞ்ச முடிஞ்சா கட்டுக்க. தேவனோடு நான் பேசணும், தேவனோடு நான் பேசணும், அதுதான் முக்கியம் பாரு. ஆனால் நம்முடைய இருதயத்தில் என்ன செய்யறது தெரியுமா? மற்றவர்களை நாம் நகைத்து விடுகிறோம், மற்றவர்களை ஏழித்தனமாக எண்ணி விடுகிறோம். என்ன சொல்றாரு கணக்க, என்ன சிஸ்டர், தன்னை விட்டா ஒருவர் இப்படித்தான் தந்த நாம பேசுகிற விதம் இல்லை, தன்னை விட்டா ஒருத்தருமே இல்லைன்ற மாதிரி செய்யறாங்க பாருங்க. இல்லைங்க, கத்தருக்கு முன்பாக நாம் நிற்கிற பொழுது உடைந்து போய் நில்லுங்கப்பா. நான் இந்த கடந்த ஏழு நாள் உபாசத்தில் சொல்லப்பட்டது நமக்கு வெளிப்பக்கம் இல்ல, உள்பக்கம் தான் தேவனுக்கு, உள்பக்கம் தான் தேவனுக்கு, இருதயம் தான் தேவனுக்கு, இருதயம் தான் பலிபுடத்தில், அங்கதான் தேவன் பார்க்கிறார். அதைத்தான் பாருங்க, அதைத்தான் பார்த்திருக்க. ஆண்டவரே, பாத்திரத்தின் உள்புறத்தை கிளீன் பண்ணி, வெளிப்புறத்தை தண்டபாட்டுக்கு கிளீன் பண்ணப்படும். இலங்கையில் இருக்கிறவங்க நல்லா கிளீன் பண்ணுவாங்க. இங்கதான் எல்லாம் இங்க மிஷின் மிஷினா எல்லாம் வச்சிருக்கிறாங்க இல்லையா, போட்டு வாஷ் பண்ணு வாஷ் பண்ணு வாஷ் பண்ணு வாஷ் பண்ணிட்டு போயிடறாங்க. இலங்கையில நான் பாத்திருக்கேன் குடும்பங்கள் காலமை நேரத்தில் வந்து பானை ஆட்டுற ஆட்டு இருக்கு பாருங்க, அந்த ஆட்டல்ல உள்ளுக்கு இருக்கிற தண்ணி வெளியே வரும். அதெல்லாம் டக்டைக்கு இதெல்லாம் எல்லாரும் ஆட்ட முடியாது, எனக்கு தந்தீங்கன்னா ஆட்டவே தெரியாது. ஆட்டுங்க அப்படி ஆட ஆட்ட 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 உள்ளுக்கு இருக்கிற பானை தண்ணி வந்து வெளியில. நான் கவனிச்சிருக்கேன், அந்த உள்பான தண்ணிலே வழிப்பானை கழுவுவாங்க, ஒன்றுமே தெரியாது உங்களுக்கு எல்லாம். என்ன எல்லாம் மிஷினுக்கு போட்டு போட்டு அடி அடி அடிச்சு 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 கழுவுறீங்க பாருங்க, அதனால ஒன்றுமே தெரியாது பாருங்க. அந்த பானை ஆண்டவர் புடிச்சா புடிச்சதுதான் பாருங்க, கருப்பொருள் புடிச்சா புடிச்சதுதான் பாருங்க. அவன் பாத்திரத்தின் உள்பக்கத்தை கிளீன் பண்ணு, நகைக்காத. மற்றவர்களை பார்த்து ஏழத்தனமாக எண்ணாத, மற்றவர்களை பார்த்து மலிவாக எண்ணி விடாத. நாம் எல்லாரும் பார்க்கறது என்ன தெரியுமா? பிரதர் நீங்க நல்ல நீங்க, சிஸ்டர் நீங்க அதை விட நல்ல நீங்க. ஆனா அங்க இருக்கிறவர் பார்க்கறது என்ன தெரியுமா? அந்த இருதயத்தை காட்டப்பா, அந்த இருதயத்தை எனக்கு காட்டு. அதை நான் கொஞ்சம் பார்க்க விரும்புகிறேன், கொஞ்சம் கவனிக்க நான் விரும்புகிறேன், அதை கொஞ்சம் காட்டப்பா. தண்டி இறுதி எப்படிங்க இருக்கிறது? உலகத்தார் கொடுக்கப்பட்ட இருதயத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுதும் என்னுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? பார்க்க முடியாத நிலைமை. தேவன் எதிர்பார்க்கிற இருதயத்தோடு என்னுடைய இருதயத்தை வைத்து பார்க்கிற பொழுதும் பார்க்க முடியாத நிலைமை. அதை வாசிச்சிருவோமே, எரேமியா 17:9 வாசிங்க. வாசிங்க.
எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்?
திருப்பி வாசிங்க.
எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்?
ஆண்டவர் எல்லா உறுப்புகளையும் உருவாக்கி இந்த இருதயத்தை மாத்திரம் உள்ளுக்கு வைத்து அடி அடியண்டு அடைஞ்சு விழா எலும்பெல்லாம் போட்டு கட்டி ஒருத்தரும் அதுல டச் பண்ண முடியாது, கொஞ்சம் கையை வச்சாலும் உயிர் போயிரும் பாருங்க. அதனால எல்லாம் வச்சு கிச்சு எல்லா பக்கத்தினாலே பயர்கள் எல்லாம் போட்டுட்டு அதுக்கு என்ன தெரியுமா சொன்னாரு? இத மாதிரி ஒரு குப்பை அவயம் கிடையவே கிடையாது, இத மாதிரி ஒரு குப்பை அவயம் கிடையவே கிடையாது. கேளுங்க என்ன சொல்றேன், சும்மா அநேகர் மோத்தி பார்த்து சொல்லுவார்கள், நீங்க நல்ல வடிவான முகம் உள்ள நீங்க, வடிவான முகம் இல்லை நீங்க சொல்லி சொல்லுவாங்க இல்லையா? சில பேர் கண்ணை பார்த்து சொல்லுவாங்க, நல்ல கண்ணு உங்களுக்கு என்று சொல்லுவாங்க. ஏதோ ஒன்று வர்ணிச்சு கொள்வார்கள். எவரும் இந்த இருதயத்தை பார்த்து இதுவரைக்கும் உங்களுடைய இருதயம் வடிவாயிருக்கு சொல்லி சொன்னதெல்லாம் கேள்விப்பட்டதே கிடையாது. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? திருக்குள்ளது கேடுள்ளது. எது? இருதயம். ஆனால் இருதயத்தை குறித்து என்ன ஒரு பக்கம் எழுதப்பட்டிருக்கிறது? அது ஜீவ நீரூட்டா, அங்கிருந்து ஜீவ நீரூட்டு புறப்பட்டு ஓடுமா? அது அடுத்த பக்கம், அதை குறித்து நான் பேசல. இங்க தேவனை நாம் தரிசிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இருதயம் தேவன் பார்க்கத்தக்கனவையாக இருக்கணும். ஐயா, என் இருதயம் உன் இருதயம் எல்லா இருதயம் தான், அது திருக்குள்ளது. எல்லாவற்றை பார்க்கலும், அதுல அது என்னன்னு ரொம்ப நல்லா இருக்குல்ல, எல்லாவற்றை பார்க்கலாம். அதாவது நம்முடைய இதயத்தில், நம்முடைய சரீரத்தில் பல அவயங்கள் இருக்கிறது. கண் இருக்கிறது, காது இருக்கிறது, வாய் இருக்கிறது, மூக்கு இருக்கிறது, கை கால் எல்லாம் இருக்கிறது. ஆனால் இவைகள் எல்லாவற்றை பார்க்கலாம், இதயம் எப்படிப்பட்டது தெரியுமா? திருக்குள்ளதுங்க. யாரும் அச்சப் பண்ண மாட்டாங்க, யாரும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. மனுஷர்களாக யாரும் அதை நம்ப மாட்டோம். அப்படியா? இல்லைங்க. இருதயம் என் இருதயம். ஏண்டா உலகம் இருதயத்தை எப்படி கொடுத்திருக்கு? நல்ல வடிவாக கொடுத்திருக்கிறது. வடிவாக யார் கண்டுபிடிச்சானோ எனக்கு தெரியாப்ப. ஏப்பா இந்த ஹார்ட் ரவுண்ட் ஆக்கி இருக்கலாமே? இல்லைங்க, வடிவா கொடுத்திருக்காங்க. வடிவா எல்லாம் ஷேப் பண்ணி விட்டு இருக்காங்க இல்லையா? அது கூட எவ்வளவு வடிவா இருக்கிறது. என் இருதயமோ ஆண்டவருக்கு முன்பாக குப்பியாக இருக்கிறதுங்க. அது கூட வடிவா இருக்கிறது. தேவனை பார்க்க முடியவில்லையே, தேவனோடு உறவாட முடியவில்லையே. ஏன் அவ்வளவுத்திற்கு என்னுடைய இருதயம் குப்பையாக இருக்கிறது. தேவனை ஒரு விஷயம் பார்க்க முடியவில்லை. 20 வருஷம், 25 வருஷம் கிறிஸ்துவோடு நடக்கிறோம், ஊழியம் செய்கிறோம், ஒரு விஷயம் தேவனை பார்க்க முடியவில்லை. மகா கேடுள்ளது. என் இருதயத்தை குறித்து எனக்கு தெரியும், உன் இருதயத்தை குறித்து உனக்கு தெரியும். என் இருதயத்தை குறித்து எனக்கு நல்லாய் தெரியும். பாருங்க, என் இருதயம் சும்மா இருதயம் கிடையாது. உங்களுக்கு எல்லாம் வெளியில பார்க்கிற பொழுது நான் நல்ல மனுஷன் தான், நீங்க எல்லாம் பார்க்கிற பொழுது ஓ நல்லொரு ஊழியக்காரன் தான். ஆனா என் இருதயத்தை குறித்து எனக்கு மாத்திரம்தான் தெரியும். அதை தேவன் கண்டுகொண்டு இருக்கிறார். ஆண்டவர் உடைந்த உள்ளங்களை, நறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை நோக்கி பார்க்கிறவர். வடிவான இருதயத்தை அல்ல. இன்னைக்கு வடிவான இருதயம் கீறி பண்ணலாம் பாருங்க, ஆனால் உடைக்கப்பட்டு நறுங்குண்ட இருதயத்தை தேவன் நோக்கி பார்க்கிறார். சுத்தமான இருதயம் உள்ளவன் தேவனை தரிசிக்க முடியுமே, தேவனை பார்க்க முடியுமே. இதவனை கண்டியா? இதுவரைக்கும் தேவனை கண்டியா? பா, தேவனோடு பேசினியா? மோசே பேசினான், மோசே தேவனோடு உறவாடினான். நீ பேசினியா? தேவன் உறவான் முகமுகமாய் பேசினான். நான் ஒன்று மோசைக்கு மறக்கவில்லை என்றான். எங்களுக்கு ஆண்டவர் சொன்னாரா? முகமுகமாய் பேசுறா? ஆனா எங்களுடைய பேச்சுகள் எப்படி இருக்கு தெரியுமா? எங்களுடைய பேச்சுகள் எப்படி இருக்கு தெரியுமா? இப்பதான் தேவனோட பேசிட்டு டெர்மின் முடிஞ்சிட்டு வந்திருக்கேன். தேவனோட இப்பதான் பேசிட்டு வந்திருக்கேன். அவர் சொன்னார் எனக்கு, அவர் இப்படி செய்யண்டார், அப்படி செய்யண்டார், இதுதான் சரியண்டார், அதான் புளியண்டார் என்று சொல்லி நான் பேசி விடுவோம். ஆண்டவரின் நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயா என்று சொல்லி வேதத்திலே ஒரு வசனம் இருக்குது. கர்த்தருடைய நாமத்தை வைத்து நாம் சொல்லுகிறது, பேசுகிறது, இவைகள் எல்லாவற்றையும் அவருடைய பரிசுத்த நாமத்தை தூசி பிடிக்க விட மாட்டார். உங்களுக்கு இந்த பரிசுத்த நாமத்தை குறித்து உங்களுக்கு விளங்காது. உங்களோட பேர் கேட்ட நீங்க விடுவீங்களா? யாராவது உங்களோட பேர் பிள்ளைகள் செய்தாலே அப்பா அம்மா சரியில்லையா? அப்பா மாதிரி என்ன பேரை கட்டுற? பிள்ளைகள் செய்யறது என் பேரை கெடுக்காதேப்பா. கர்த்தர் தன்னுடைய பேரை கெடுக்க விடுவாரா? ஆகவே நாம் தேவ சமூகத்தில் நின்று கர்த்தருடைய நாமத்தை எடுத்து வைத்து கண்ட மாதிரி பேசி செயல்பட கூடாது. அது தேவன் தன்னுடைய நாமத்தை குறித்து விசாரிப்பார். கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. முன்பாக எப்படிப்பட்டது தேவன் சொல்ல முடியத்தை வைத்து நான் உன்னோட பேச வரேன். தேவாவியானவர் வழி நடத்துகிறது உண்டு, தேவனை பார்த்து பேசுவது உண்டு, என்னும் உண்டு. தேவாவியானவரோடு உறவாடலாம். அவர் நமக்குள்ளே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். தேவனோடு நாம் தேவராட்சியத்திலே தேவனை சந்திப்பதற்கு ஆயத்தப்படுத்தப்படத்தக்கதாக அவர் சபைகளுக்கு கொடுக்கப்பட்ட பெரிய ஒரு சொத்து. ஆனால் தேவனோடு பேச முடியுமா? ஆண்டவரே இப்படி நடந்துட்டப்பா, எப்படி சொல்லித்தாங்க ஆண்டவரே? இந்த தாவீது ராஜா போய் பக்கத்துல ஏசு ஆண்டவர் இருக்கிற மாதிரி தான் பேசுவார். சங்கீதங்கள் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா சும்மா அருமையாக இருக்கும் பாருங்க. சங்கீதத்தை எடுத்து பாத்தீங்கன்னு சொல்லி பக்கத்துல இருத்தி வச்சுட்டு அழுது அழுது சொல்லுவாங்க தெரியுமா, அப்படியே சொல்ற மாதிரி இருக்கும் இல்லையா? அப்படி சொல்லுகிற மாதிரி தான் தாவீது ராஜா புலம்புவார் இல்லையா? ஆனா தாவீது ராஜா என்ன சொன்னா தெரியுமா, என் இருதயத்தை ஆராய்ந்து பாருமாண்டவரே, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோன்னு சொல்லி என்னை ஆராய்ந்து பாரும் ஐயா. வேதனை உண்டா என் வாழ்க்கையில? என் இருதயத்துல வேதனை உண்டாண்டவரே, உம்மை துன்பப்படுத்த தக்கணுவாய், மற்றவர்களை துன்பப்படுத்த தக்கணுவாய், என் இருதயத்துல ஏதாவது இருந்தால் என்னை ஆராய்ந்து பாரும் ஐயா. நாம் எல்லாரும் இதை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுகிறோம், நல்ல விஷயம். சொல்லி சொல்லி ஜெபம் பண்றோங்க, ரொம்ப நல்ல விஷயம், ரொம்ப நல்ல விஷயம். எத்தனை வருஷ காலமாக இதை சொல்லி ஜெபம் பண்ண போகிறோம்? கிறிஸ்து வரும் வரையும் இதை சொல்லி ஜெபம் பண்ண போகிறோம், இயேசு வரும் வரையும் இதைத்தான் சொல்லி ஜெபம் பண்ண போகிறோம். என்ன ஆண்டவர் வேதனை உண்டாக்கும் வழி இருக்கா? அந்த ஜெபத்தை கேட்ட உடனே பக்கத்தில் இருந்தவர் உடைந்து விடுவார். ஓஹோ, என்ன ரம்யமான ஜெபம், என்ன அருமையான ஜெபம், உடைந்து ஜெபம் பண்ணுகிறார்கள். பார்க்க மாட்டீங்களுக்கு விரும்பினவர்களை பார்ப்பதற்கு இருக்கிற துடிப்பு கூட கிறிஸ்துவை பார்ப்பதற்கு இல்லையே எங்கிட்ட. ஆனால் வருகையை குறித்து தைரியமாய் பேசுவோம், வார் மாண்டவரே, நான் ரெடி, நான் எல்லாம் ரெடி ஆண்டவரே, வார் மாண்டவரே. நீ நினைக்கிற மாதிரி நான் நினைக்கிற மாதிரியும் வரி இருக்க போறது கிடையாது. எனக்கு ஃபண்டாசி என்றா ஃபண்டாசி, என்னது வரியை குறிச்சு. மை காட், இத்தனை வருஷ காலமும் தேவன் நமக்கு கொடுத்த இந்த வருகைய, இத்தனை வருஷ காலமும் அவர் காத்திருந்து வருகிற அந்த வருகை, எண்ணுக்கிடங்காத கூட்டம் கூட்டமான தூதர்களும் பரிசுத்தவான்களும் நின்று பார்த்து கொண்டு இருக்கிற அந்த வருகை, அது நீ நினைக்கிற மாதிரி இருக்க போறது கிடையாது. நீ நினைக்கிற மாதிரி அது ரம்யமாக இருக்கும், ஆனால் அது நீதி உள்ளதாக இருக்கும. அது ரம்யமானது, ஆனால் அது நீதி நிறைந்ததாக இருக்கும் ஐயா. என்ன ஒரு காரியத்தை நான் பார்க்கணும், பல காரியங்கள் இருக்குது, இன்னும் ஒரு சில காரியத்தை நான் பார்க்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 5வது அதிகாரம், இது சம்பவங்களோட இணைந்திருக்கிறபடினால பார்க்கிற சில வார்த்தைகள் இருக்கிறது, முடியுமானால் ஒன்று ரெண்டு நான் பார்க்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 5:3 வாசிங்க.
பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரியத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன?
திருப்பி வாசிங்க.
பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரியத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன?
அனனியா சப்ராடி சம்பவம் தெரியும், இவங்க நல்ல குடும்பம். இவங்க அப்போஸ்தல நடவடிக்கைகள்ல எழுப்புதலின் காலத்துல எழுப்புதலுக்கு முக்கியமாக அவர்களின் சேர்ந்துதான் அந்த ஊழியங்கள் நடைபெற்றது. ஊழியங்கள் நடைபெறுவதற்கு அவர்கள் மிகவும் முக்கியமாக இருந்தார்கள். அப்போஸ்தல நடவடிக்கைகள்ல நான் நினைக்கிறேன் அப்போஸ்தல பவுலுக்கு பக்கத்துல நின்று மாங்கையா நாங்க இதை செய்வோம் அதை செய்வோம் சொல்லி உற்சாகமாக இருந்திருப்பார்கள். தேவனுக்கு ராஜ்யம் தேவராட்சியத்தை நாம் கட்ட வேண்டும் என்று சொல்லி பவுலை விட அவனை உற்சாகப்படுத்தி இருக்கலாம். ஆனால் முடிவு என்ன தெரியுமா நடந்தது? அவருடைய இருதயத்தை பிசாசு அவங்களை நிரப்பினான் என்பது முக்கியமானது. பல காரியங்கள் நம்ம இருதயத்துக்குள்ளே வந்து போகிறது. ஒரு நாள் பிறந்து விட்டால் நம்முடைய இருதயத்துக்குள்ளே வந்து போகிறது எல்லாம் பரிசுத்தமாக இருக்கிறதா? ஒரு நாள் பிறந்து விட்டால் என் இருதயத்துக்குள்ளே வருகிறது போகிறது பிறக்கிறது எல்லாம் பரிசுத்தமாக இருக்கிறதா? அவங்களும் ஊழியக்காரங்க, அவங்களும் தேவ சமூகத்தில் நின்றாங்க, அவங்களும் ஊழியம் செய்தாங்க. அப்போஸ்தல நடவடிக்கைகள்ல ஆவியானது அசைவாட்டம் அசாதாரணமாக இருந்தது, அசாதாரணமான அற்புதங்கள் நடந்தது. அதுலயும் இதுக்கும் ஒரு அற்புதம் தாங்க, என்ன தெரியுமா? இன்றைக்கு நான் ஊழியம் செய்யலாம் பாருங்க, இன்றைக்கு நான் பிரசங்கிக்கலாம், அடுத்த நிமிஷம் என் உள்ளத்துல என்ன பிறக்கிறது எனக்கு மாத்திரம்தான் தெரியும். அது தேவனுக்கு பிரியமானதா இல்லையாண்டதும் எனக்கு மாத்திரம்தான் தெரியும். அது பிசாசிலிருந்து வருகிறதா இல்லையாண்டத பகிட்டறியவும் எனக்கு மாத்திரம்தான் தெரியும். எத்தனை வருஷ காலமாக என்னெல்லாம் இருதயத்துல பிறந்து வெளியே வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? அதெல்லாம் சரி என்று சொல்ல முடியுமா? நன்மை என்று சொல்லி சொல்ல முடியுமா? தேவன் பிரியமானது என்று சொல்ல முடியுமா? ஏராளம் வருகிறது. என்னடுது உள்ளத்துல வர்றதெல்லாம் என்ன? நான் சீக்கிரத்துல, அதாவது நான் முயற்சி எடுக்கிறதுன்னு சொன்னா வெளியே விடுறதை குறைக்கிறது, வெளியே விட்டா பிரச்சனை ஆயிரும்பாரு. ஆனா கணக்க புறக்கும், இருதயத்துல கணக்க வரும் இல்லையா? அவரை குறிச்சு இவரை குறிச்சு அங்க குறிச்சு, ஆனா வெளியே விட மாட்டேன். வெளிய விட்டா பிரச்சனை ஆயிரும் பாருங்க. ஆனா பிறக்கிறது எல்லாம் தேவனுக்கு விருப்பமா? இங்கேயும் ரெண்டு பேர் இருந்தாங்க, வைஃப் அண்ட் ஹஸ்பண்ட் ரெண்டு பேரும் தேவனுக்கு ஊழியம் செய்தாங்க பாருங்க. கடைசியில முடிவு என்ன தெரியுமா? அவங்களுடைய ஆவி, அவங்களுக்கு உள்ள அவங்களுடைய இருதயத்தை பிசாசு பொய்யினால நிறைச்சிட்டான். பொய்யை குறித்து வேதம் என்ன தெரியும் சொல்லுது தெரியுமா? பொய்யுக்கு பிதா ஆறுன்னு சொல்லி சொல்லுது தெரியுமா? பொய் சொல்றவங்க யாரு? பிசாசு தான் பொய் சொல்றதுக்கு தகப்ப விளங்குறதா? ஆகையினால ஒரு மனுஷன் நான் இப்ப பாருங்க, நாம கிறிஸ்துக்குள்ள வந்துட்டோம், ரெண்டு வருஷம் மூன்று வருஷம் வைங்க, அஞ்சு வருஷம் ஆகுது, பத்து வருஷம் ஆனிச்சுன்னா ஓகே, நான் இன்னைக்கும் சில பழக்கங்கள் நமக்கு இருந்தா ஓகே. ஆனா 20 வருஷம் 30 வருஷம் தாண்டினா பிறகும் நாம் கர்த்தருக்கு முன்பாக தேவ சமூகத்துக்கு முன்பாக பொய்யை சொல்லுவோம் சொல்லிச்சினால் அது தேவனுடைய பார்வையிலே அங்கீகரிக்கப்பட முடியாத ஒரு காரியம் சொல்லி நாம் மறந்து விடக்கூடாது. அவங்க ஊழியம் செய்யலாம், ஊழியம் செய்யலாம், அதுல பெரிய மேட்டர் கிடையாது. ரெண்டு பேரும் ஊழியம் செய்தாங்க, பாஞ்சு பாஞ்சு ஊழியம் செய்தாங்க. ஆனா 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 அப்போ சொல்றான் இல்லையா, பொய் சொல்லும்படி பொய்யா இருந்த எல்லாம் அநேகர் நினைக்கிறது தெரியுமா? பாஸ்டர் தான் நாம பொய் சொல்றதுன்னு சொல்லி இல்லையா? அநேகர் அங்க வர இது செய்ய அது செய்யல, பாஸ்டர் அது இதுன்னு சொல்லி ஏதாவது ஒரு விளக்கம் வச்சிருப்போம். ஆனா அப்போ என்ன சொல்றான் தெரியுமா? தேவ ஆவியானோரிடத்துல நீங்கள் பொய் சொன்னது என்ன? அவங்க எல்லாம் அனன்யா சாப்பிட்றால் இந்த வழக்கம் போல அவங்ககிட்ட போய் சொல்லியிருப்பாங்க, பிரதர் உங்களுக்கு தெரியுமா நாங்க அப்படி நாங்க இப்படி என்ன வழக்கம் போல, வழக்கம் போல போதர்கிட்ட போறவங்க இருக்கிறாங்க, வழக்கம் போல ஜெபம் பண்றது இருக்கு இல்லையா, வழக்கம் போல அவரோட பேசுறதுக்கு வழக்கம் போல போனாங்க, வழக்கம் போல போச்சிருந்தாங்க, பிரதர் 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 என்றாங்க இல்லையா? உன் ஆவிய உன் இருதயத்தை பிசாசு பொய் சொல்லும்படி ஏப்பா நிரப்ப இடம் கொடுத்தாய். இடம் கொடுத்தது யாரு? நீங்க தான் கொடுத்தீங்க. பிசாசு தானா வரல, நீ இடம் கொடுத்தா அவன் வர்றான், அவங்க நீ இடம் கொடுத்தா அவன் வர்றான் ஐயா, முடிஞ்சது அலுவல் இல்லையா? ஆகையினால இங்க அங்க சொல்லப்பட, நான் கேக்குறேன், நம்முடைய இருதயம் இன்றைக்கு எண்ணத்தினால நிரப்பப்பட்டிருக்கிறது, எண்ணத்தினால நிரப்பப்பட்டிருக்கிறது. தேவ ஆவியினாலே நாம் நிரப்பப்பட்டிருக்கிறோமா? தேவ வார்த்தையினாலே நாம் நிரப்பப்பட்டிருக்கிறோமா? தேவ சித்தத்தினாலே நாம் நிரப்பப்பட்டிருக்கிறோமா? தேவனுடைய விருப்பத்தினாலே நாம் நிரப்பப்பட்டிருக்கிறோமா? தேவனுடைய சிந்தனை, தேவனுடைய செயல்பாடு, தேவனுடைய நோக்கத்தினாலே நாம் நிரப்பப்பட்டிருக்கிறோமா? எண்ணத்தினாலேயா நாங்க நிரப்பப்பட்டிருக்கிறோம்? ஆச்சரியம் என்ன தெரியுமா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புதிய ஏற்பாட்டில், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புதிய ஏற்பாடு தானே, பழைய ஏற்பாடு இல்ல தானே. நடந்தது என்ன தெரியுமோ? சடுதியா விழுந்து செத்தாங்கப்பா. ஆட்டை யோசிக்கிறது என்ன? பழைய ஏற்பாட்டுலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஆட விழுத்து வெட்டு வெட்டு விழுத்து ஆளபடி ஆளபுடி ஆளபுடி. பழைய ஏற்பாட்டுலதான் இது, புதிய ஏற்பாட்டுல என்ன நடந்துச்சு தெரியுமா? சடக்கண்டு விழுந்து செத்து போயிட்டான். ஒன்றுக்கு பின்னால் ஒன்றாக வந்து விழுந்து, நான் இதை மிரக்கல்னு சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? கால் வளர்ந்தாத்தான் மிரக்கல், கை வளர்ந்தாத்தான் மிரக்கல், கண் திறந்தாத்தான் மிரக்கல். நான் சொல்றேன் இது மிரக்கல், இது அற்புதத்தில் ஒரு நாள். என்னப்பா இருதயம் இல்லாம பேசுறியே? உண்மைதாங்க, உண்மைதான், உண்மைதான். அந்த மனுஷன் அநியாயமா போயிட்டான், அந்த மனுஷன் அநியாயமா போயிட்டான். இவ்வளவு நாள் ஓட்டம் என்ன ஆகிறது? இவ்வளவு நாள் ஊழியம் என்ன ஆகிறது? இவ்வளவு நாள் தேவனுக்கென்று வைராக்கியமாக நின்று பாஸ்டர் என்று சொல்லி நாம ஊழியம் செய்கிறோம், இது என்ன ஆகிறது நாளைக்கு? ஒரே ஒரு பொய், மறிச்சு போயிட்டாப்பா. ஒரே ஒரு பொய். இன்னைக்கு ஜனங்கள் அற்புதத்தை தேடுகிறார்கள். இப்படி நாலு அற்புதம் நடந்தா ஜனம் வருமா கூட்டத்துக்கு? இன்னைக்கு ஜனங்கள் அற்புதத்தை தேடுகிறார்கள், சுகம் வரணும், பலம் வரணும், பிறந்ததிலிருந்து இப்படி, பிறந்ததிலிருந்து அப்படி, விசுவாசங்கள் ஓடணும் சொல்லி இதுக்கு ஜனங்கள் ஓடி வருகிறார்கள். நாலு கூட்டத்தில் நாலு பேர் செத்தா என்ன நடக்கும், என்ன நடக்கும்? ஆனா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நடந்தது. ஆனாலும் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள், ஆனாலும் 6000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அளவில்லாமல் தேவ ஆவியானவர் இறங்கினார், அளவில்லாமல் தேவனுடைய ஊழியம் நடந்தது, அளவில்லாமல் சபைகள் கட்டப்பட்டது. எதன் மத்தியில? ரெண்டு பேர் சேர்த்துக்கு போய் செத்து போயிட்டாங்களா? இதை போய் வெளியில சொல்லுங்க, ரெண்டு பேர் போய் சேர்ச்சிக்கு போய் செத்து போயிட்டாங்க. சரியப்பா, அதோட இல்ல, வர்ற நினைச்சதும் வராது நாளைக்கு, வர நினைச்சதும் வராது. ஆனா நடந்தது என்ன தெரியுமா? எதுக்கும் ஒரு அற்புதம் தாங்க, எதுக்கும் ஒரு அற்புதம் தான். ஐயா, நம்முடைய உள்ள எண்ணத்தினாலே நிறைக்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய ஆவி எண்ணத்தினாலே நிறைக்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய நம்முடைய இருதயம் தேவன் விரும்புகிற காரியங்கள் தேவன் விரும்புகிறபடி நிரப்பப்பட்டிருக்கிறதா சொல்லுங்க. ஐயா, உம்முடைய கூடாரத்தில் நான் வாசம் பண்ண விரும்புகிறேன், உம்முடைய சமூகத்தில் நான் நிற்க விரும்புகிறேன், ஆனால் என் இருதயமோ சொற்காரிகளாலே நிறைக்கப்பட்டிருக்கிறது, கட்டாவே நானும் சமூகத்தில் நின்றுமை ஆராதிக்க விரும்புகிறேன், உம்முடைய பரிசுத்த ரிஷி பாட்டு நான் விரும்புகிறேன். ஆனால் என் இருதயம் என்னத்தினால நிறைஞ்சிருக்கிறதுங்க, உலகம் கொடுக்கிற இருதயம் மடிவாக இருக்கிறது, என் இருதயம் அதோடு பார்க்கிற பொழுது குப்பையாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது திருக்குள்ளது. சங்கீதம் 66:18 வாசிங்கள். சங்கீதம் 66:18 ஒரு சில வார்த்தைகளை நான் பார்த்தேன், நான் முடிச்சிருக்கேன். சங்கீதம் 66:18 வாசிங்கள்.
என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவரே எனக்கு செவி கொடார்.
ஆண்டவரே, திருப்பி வாசிங்க.
என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார்.
அது திருப்பி வாசிங்க.
என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார்.
ஐயா, இங்கே இருதயம் ஒவ்வொரு நாளும் முழித்து என்ன செய்கிறது? நல்லதையே நினைக்கிறதா? நல்லதையே சிந்திக்கிறதா? நல்லதையே பார்க்கிறதா? நல்லதையே கேட்கிறதா? என்ன சொல்லுகிறது என் இருதயம்? தேவன் செவி கொடுக்கணுமா? திருப்பி வாசிங்க, அந்த வசனத்தை கவனிச்சீங்க. தேவன் செவி கொடுக்கணுமா?
என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார்.
ஐயா, உங்க இருதயத்தில், எங்க இருதயத்தில் அக்கிரமத்தை நீங்க செய்யணும்னு சொல்லி அங்க சொல்லப்படல. அக்கிரமம் செய்யுங்கன்னு சொல்லி சொல்லப்படல. அநியாயம் செய்யுங்க, மற்றவர்களுக்கு அக்கிரமம் செய்யுங்கன்னு சொல்லி சொல்லப்படல. அப்படி ஒரு இருதயத்தில் அப்படி ஒரு சிந்தனை இருந்தா தேவன் செவி கொடுக்க மாட்டாரே, தேவன் கேட்க மாட்டாரே, தேவன் கேட்க மாட்டாரே. எப்படிங்க, எப்படிங்க அது, எப்படிங்க அது? என் இருதயம் என்ன சிந்தனை கொண்டிருக்கிறது? என் இருதயம் என்ன யோசித்துக் கொண்டு இருக்கிறது? கிறிஸ்தவத்தில் வேதத்தில் பல வசனங்கள் இருக்கிறது தெரியுமா? உனக்கு கஷ்டம் வந்தாலும், உனக்கு துன்பம் வந்தாலும் மற்றவர்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி விரும்பு. அதுதான் கிறிஸ்தவம். உனக்கு என்ன வந்துச்சோ, உனக்கு என்ன இருந்துச்சோ இல்லையோ அதை விடு. ஆனா ஆண்டவர்கிட்ட சொல்லு, அவங்களை ஆசீர்வதிக்கணும், நீர் அவங்க நல்லா இருக்கணும், உங்க பிள்ளைகள் நல்லா இருக்கட்டு. ஆண்டவரே, என் பிள்ளைகள் தான் இப்படி அப்படி இருக்கான், பரவாயில்லப்பா, அவங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்படி ஆசீர்வதிக்கிற மனுஷனை தேவன் கைவிட மாட்டார், ஒரு நாளும் கைவிட மாட்டார், ஒரு நாளும் விட மாட்டார். நல்லா இருங்கப்பா, போயிரு இல்லையா. ஏன்னு சொல்லிச்சுன்னா, இந்த வசனம் அங்க இருக்குது, துதிக்கிற வாயால மற்றவர்களுக்கு நாம தீங்கு செய்யக்கூடாது. தேவனை நீ துதிக்கிறியா? தேவனுக்கு நீ மகிமை செல்ல தெரியா? தேவனுக்கு நீ ஆராதனை செய்கிறியா? இந்த வாயால மற்றவங்களுக்கு ஒண்ணு சொல்லாத, செய்யவும் யோசியாத, இருதத்திலே நினையாத. அது அநேகர் என்ன செய்யறது தெரியுமா? அநேகருடைய கமெண்ட்ஸ் எப்படி இருக்கு தெரியுமா? பிரதர், அது பிழை. அவங்க செய்தது பிழை, அவங்க பேசினது பிழை, அவங்க எங்களுக்கு சொன்னது பிழை. எல்லாமே நீ சொல்றது சரியப்பா, ஆனா பைபிள் என்ன சொல்றது தெரியுமா? நீ அவங்களை ஆசீர்வதித்து நடத்தி, அவ்வளவுதான். அதுக்கு மேல எதுவும் கிடையாது, மேல எதுக்கு சொல்லுவதற்கு கிடையாது, வழக்கமும் இல்லை. பாருங்க, வழங்குறதா? ஆகையினாலே அந்த வசனத்தை வாசிங்க. என் இருதயத்திலே அக்கிரம சிந்தை கொண்டிருந்தே, ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். அடுத்த வாசிங்க.
மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு சோத்திரம் உண்டாவதாக.
என் மெய்யாகவே என் ஜெபத்தை கேட்டேன், அவருடைய கிருபியை என்னை விட்டு எடுக்கலப்பா. இன்னைக்கு அநேகருடைய, எனக்கு நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது, என்ன சிந்தித்துக் கொண்டிருக்கீங்கன்னு சொல்லியாது. ஆண்டவருடைய கிருபை மாத்திரம் இன்னைக்கு இல்லைன்னு சொல்லிச்சுன்னா ஒருவனும் நிற்க முடியாது, ஒருவனும் தேவ சமூகத்தில் நிற்க முடியாது. அவருடைய மகத்துவமான இந்த கிருபையிலே நாம் உத்தமர்களாக இன்றைக்கு நின்று இருக்கிறோம். அவருடைய மகத்துவமான கிருபையிலே இன்னைக்கு நாம் ஊழியம் செய்கிறோம். அவருடைய மகத்துவமான கிருபையிலே நாம் தேவனுக்கு முன்பாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? என் ஜெபத்தை கேட்டு அதை தள்ளாமலும் என் கிருபையை என்னை விட்டு எடுக்காமலும் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அவருடைய கிருபை மாத்திரம் இல்லைன்னு சொல்லி சொன்னா இன்னைக்கு என் நியாயம் எங்கப்பா? என் உத்தமம் எங்க? என் பரிசுத்தம் எங்க? தேவனுக்கு முன்பாக வேதம் சொல்லுகிறது, அவருக்கு முன்பாக நம்முடைய நியாயங்கள் குப்பையாக இருக்கிறதா? குப்பை. நான் போறேன், நான் போய் தேவன் சபத்தில், ஆண்டவரே என் நியாயம் இப்படி, ஆண்டவர் பார்த்துட்டா, உன் நியாயம் குப்பை அப்பா, நியாயம் குப்பையாக இருக்கிற. நீதிமொழிகள் 6:14 வாசிங்க. நீதிமொழிகள் 6:14, நீதிமொழிகள் 6:16
பதினாலாவது வசனத்தை வாசிங்க.
அவன் இருதயத்திலே திரியாவரம் உண்டு, இடைவிடாமல் பொல்லாப்பை புனைத்து வழக்குகளை உண்டு பண்ணுகிறான்.
திருப்பி வாசிங்க.
அவன் இருதயத்திலே திரியாவரம் உண்டு, இடைவிடாமல் பொல்லாப்பை புனைத்து வழக்குகளை உண்டு பண்ணுகிறான்.
இருதயத்திலே என்ன இருக்கிறதா?
திரியாவரம்
இருக்கிறது. அவன் எண்ணத்தை புனைத்து வளர்க்கிறானா?
பொல்லாப்பை புனைத்து.
பொல்லாப்பை என்ன செய்கிறது? புனைப்பது. இப்படிப்பட்ட இருதயத்தை தேவன் விரும்புவதில்லை. என்ன இருதயம் என்று சொல்லி சொன்னா, பொல்லாத காரியங்களை இணைத்து பிணைத்து வழங்கிவிடக் கூடாது. நான் வருகிற பொழுது யோசித்துக் கொண்டு வந்தேன், என்ன தெரியுமா, ஒரு காரியத்தை நாம் சொல்லுவதனாலே, ஒரு காரியத்தை இணைப்பதனாலே அதில் ஒரு பிரச்சனை இருக்கும்னு சொல்லிச்சினால் அதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட இருதயம் இருக்கக்கூடாது. எனக்கு நல்லா தெரியும், இன்றைக்கு கடந்த நாட்களே அதை குறித்து யோசித்தேன். ஒருவரை குறித்து ஒருவர் வந்து என்ன இடத்துல ஒரு காரியத்தை சொன்னார், அந்த காரியம் தப்பானது, அது அது அதிலே உண்மை இருக்கும்ன்றது என்னுடைய நம்பிக்கையும் இல்லை. ஆனாலும் அது என்ன நடந்தது தெரியுமா? அது வருஷம் நான் நினைக்கிறேன் 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு மேல. ஆனா இன்றைக்கும் இந்த இருதயத்தில் அது இருக்குது பாருங்க. அது போகவே போகாது. இந்த இருதயத்தில் விழுகிற காரியங்கள் லேசில் அழைக்க முடியாது. ஆண்டவர் சின்ன விட்டு விட வேண்டியதை விட்டுவிடும், விடக்கூடாத புடியும் சொல்லி நமக்கு விட்டு விட வேண்டியது தான் எப்பவும் இருக்கும். விடக்கூடாதுலாம் இருதயத்தில் போயே சேர்ந்துடும் இல்லையா? வசனத்தை இருதயத்தில் எழுதன்றிருக்கா, வசனம் ஒன்றும் பாடத்தில் நிற்காது. ஆனா இல்லாதது பொருளாதெல்லாம் நிக்கும் இருதயத்தில். அந்த மனுஷர் சொன்னார், அப்படி இப்படி அப்படின்னு. நான் அந்த நபருக்குரிய இடத்துல சொல்லி இருந்தால் சட்டி உடஞ்ச மாதிரி போயிருக்கும் இல்லையா? ஆனா அது சொல்லக்கூடாது. அந்த அறிவு நமக்கு இருக்கணும் பாரு. வழங்கிச்சு அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க.
அவன் இருதயத்திலே திரியாவரம் உண்டு, இடைவிடாமல் பொல்லாப்பை பிணைத்து வழக்குகளை உண்டு பண்ணுகிறான்.
அவன் இருதயத்திலே புலத்திலே வழக்குகளை உண்டு பண்ணுகிறான். இதுக்கும் ஒரு இதுக்கு ஜப்பா இல்லையா? இதுக்கும் ஒரு வேலையா? அதாவது வழக்குகளை உண்டு பண்ணுவது, அதாவது பிரச்சனைகளை உண்டு பண்ணுவது. அதை சொல்லி இதை சொல்லி அங்க சொல்லி இங்க சொல்லி இங்க சொல்லி அங்க சொல்லி கடைசியில எங்கேயோ ஒரு இடத்துல அது பிரச்சனையாய் மாறிவிடும். அது ஒரு வேலையா? வேதம் சொல்லுகிறது அப்படி செய்யாது. அந்த இருதயம் தேவனுக்கு புரியாது. அந்த இருதயத்தை தேவன் அங்கீகரிப்பதில்லை. அந்த இருதயத்தை தேவன் விரும்புகிறதில்லை. ஆகையினாலே நாம் என்ன செய்கிறோம் என்பதை குறித்து கொஞ்சமாவது நாம் சிந்திக்கணும் பாருங்க. ஒரு காரியத்தை நாம் சொல்லுகிற பொழுது, ஒரு காரியத்தை நாம் மற்றவர்களுக்கு கொண்டு போய் கொடுக்கிற பொழுது அதுல என்ன நன்மை இருக்கிறது என்பதை குறித்து நாம கொஞ்சமாவது நமக்கு அந்த அறிவு இருக்கணும் பாருங்க. இருதயத்தில் இருக்கிறதை கொண்டு போய் கொட்டிவிடக் கூடாது. எனக்கு ஒரு சிஸ்டரை தெரியும், நம்முடைய சேர்ச்சில் கிடையாது அந்த சிஸ்டர். ஏன்னா நான் நீங்க சொல்றதுக்கு இடையில நீங்க அந்த சிஸ்டர் ஆரம்பிச்சு யோசிப்பீங்க இல்லையா? அதனால சொல்றேன், அந்த சிஸ்டர் இந்த சேர்ச்சிலேயே கிடையாது. அந்த சிஸ்டர் அவங்களை குற்றம் சொல்ல முடியாது. நீங்க எதை சொல்றீங்களோ அதை அப்படியே சொல்லுவார். அது அவருடைய பழக்கம், வேணும்னு செய்யறது இல்ல. நீங்க இல்லாட்ட நான் என்ன சொல்றேன்னா அது அப்படியே உங்களுக்கு வந்துடும். அப்படி ஒரு சிஸ்டர். அதுக்கு பிறகு சில உன் வாயின் வார்த்தையினா சிக்குண்டாயின்னு சொல்லி அதுக்கு பிறகுதான் அந்த மனுஷன் கொஞ்சம் கொஞ்சம் ஆச்சு, ஓஹோ இப்படி சொல்லக்கூடாது என்ன இப்படி சொன்னா என்னதான் நடக்கும், அச்சோ நான் சொல்லிட்டேன். எல்லாரும் கேம்ல சொல்லாங்க, நாங்க பின்னுக்கு எல்லாரும் ஞானம் வாங்கலாம், எல்லா பிரச்சனையும் நடந்ததுக்கு பிற்பாடு நாகியா சிந்தியா அலக்ளூக் அப்படின்னு சொல்லுவாங்க. பின்னுக்கு ஞானம் வாங்கல், நடந்து முடிஞ்ச அப்புறம் அப்படி செய்திருக்கலாம், இப்படி செய்திருக்கலாம், இப்படி செய்திருக்கலாம். அந்த சிஸ்டர் என்ன அவட, அதாவது வஞ்சகத்தன்மை இல்ல, உள்ளத்துல வர அப்படியே சொல்றது வந்து. அங்க அந்த சிஸ்டர் அப்படி சொன்னாங்க, அந்த பிரதர் அப்படி சொன்னாங்க, இப்படியா உண்மையா சரியா? அதனால வந்த பிரச்சனையினால அந்த மனுஷன் கொஞ்ச நாள சிக்குண்டு விழுந்தது பாரு. ஆகையினாலே தேவ பிள்ளை நீயும் நானும் எதை சொல்லணும்? அதனால நன்மை என்ன? மற்றவர்களுக்கு நன்மை இருக்கிறதா? அந்த குடும்பத்துல நன்மை இருக்கிறதா? அந்த பிள்ளைகளுக்கு நன்மை இருக்கிறதா என்பதை சிந்திக்க வேண்டும். ஏதோ கேள்விப்பட்டோம், சில பேருக்கு சில காரியங்கள் கேள்விப்பட்டா அதுல ஒரு ருசி இருக்கு பாருங்க. ரம்யமோ ரம்யம் இல்லையா? டேஸ்ட் பாருங்க, எடுத்துட்டா காணும் இல்லையா? சும்மா சாப்பிடுச்சுமா? வேதத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட, நீ இறைச்சி சாப்பிட விட உன் நண்பனோட இருந்து என்ன குளவகை சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு வசனம். அது நல்ல அருமையான வசனம் பாருங்க. இது நமக்கு என்ன தெரியும், இப்படிப்பட்ட காரியங்கள் கிடைச்சிட்டு சும்மா இறைச்சி துண்டு கையில கிடைச்ச மாதிரி இல்லையா? அடிச்சு புட்டிங்குவோம் இல்லையா? அதை சிந்திக்கிறது இல்ல. அப்பா இதனால நன்மை இருக்கிறதா? நல்ல காரியம் இருக்கிறதா? ஆசீர்வாதம் இருக்கிறதா? மற்றவனுக்கு, மற்ற பிள்ளைகளுக்கு நல்லதா இது என்பதை யோசித்து அதை நாம் சொல்ல வேண்டும். யோசித்து அதை நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஏதோ நமக்கு கிடைச்சதே என்று சொல்லி எதையும் செய்திடக்கூடாது.
எதையும் செய்தேன். இதனாலதான் அநேக ஊழியக்காரர்களுக்கு வருத்தம் வர்றேன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன் தெரியுமா, அநேக காரியங்கள் எனக்கும் உண்மையில நான் சொல்றேன், எனக்கும் வந்து சில நேரத்தில் இருதயம் வடிச்சே போயிடும். அதனால நான் யோசிக்கிறேன், இந்த போதகரா இருக்கிறேன், இந்த பைபிள் இருக்கு, நீங்க போதகர் ஆகாதீங்க. அந்த வசனம் எடுக்கிறதுக்கு இருந்தா டைம் காணாது. போதகர் ஆகாதீங்கன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா? அநேகம் உங்களை விசாரிப்பாராம். கர்த்தர் வந்து போதகரானவங்களை கூப்பிட்டு விசாரிப்பாராம். அதனால நீ போதகர் ஆகாதேன்னு சொல்லி இருக்குது. நான் யோசிச்சேன், இந்த சபைகள்ல ஒவ்வொருத்தரும் மண்டையிலையும் இருதயத்திலையும் போட்டுக்கொண்டு போதகர் மாதிரி திரிஞ்சு நான் அவங்க எல்லாம் போதகராக இருக்கிறவங்க அநேகருக்கு வருத்தம் இருக்குது. அதனால யோசிப்பாங்க, ஓஹோ நான் நேற்று பேசினேன்னு நினைக்கிறேன், முந்த நாள் பேசினேன் இல்லையா. ஊழியக்காரர்கள் என்பது அவங்களுக்கும் சில, அதை நான் வெள்ளிக்கிழமை பேசினேன் இல்லையா, அதுல வசனம் என்ன சொல்லப்படுதுன்னு நான் பவுல் சொல்றேன், நான் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்த காரியத்தை குறித்து நான் பெருமை பாராட்டினது படிக்க எனக்கு ஒருத்தன் பக்கத்துல இருந்து குற்றானா, அதை பிசாசன் சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. வணங்க, இப்ப நான் சொல்றேன், இன்னைக்கு வல்லமையாக பாவிக்கப்படுகிற ஊழியக்காரங்களை எடுத்து வச்சீங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு குறை ஒன்று இருக்கு, சரீரத்திலயோ என்னத்திலயோ இருக்கும் பாருங்க. இப்ப நான் கேட்கல இல்லையா, இப்ப அடுத்த கேள்வி என்ன தெரியுமா, என்ன பிரதர் ஊழியக்காரங்கள் எல்லாம் என்ன சுகம் அளிக்கிறாங்கள், அற்புதம் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி வல்லமையாக வல்லமையான காரியங்கள். ஆனா அவரை நீங்க போதகரை போய் கேட்டீங்கன்னு சொன்னா அவர்கிட்ட அவங்க சொல்லுங்கன்னா பிரதர் பிரசங்கிச்சுட்டு வந்தா ரத்தம் ரத்தமா வாந்தி வருது பிரதர்ன்றாங்க. உங்களுக்கு ஊழியக்காரங்கிட்ட நீங்க போய் இதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியாது, இதெல்லாம் ஊழியக்காரர் இல்லாதபடினாலே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்ப பாருங்க இல்லையா, அடுத்த முறை வந்தா சொல்ல முடியாது இல்லையா, ஏன்னா ரத்த வாந்தி வரும், இது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் பிரசங்கம் பண்ணி மூன்று பிரசங்கம் நாலு பிரசங்கம் பண்ணி முடிய விட்டு பாத்தீங்கன்னு சொன்னா பிரசங்கியல் ரத்த வாங்கி எடுப்பாரு. நான் பல ஊழியக்காரர்கள் கேட்டி கூட பல ஊழியக்காரங்க சொல்லியே இருக்காங்க, ஐயா நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும். ஏன்னு சொல்லிச்சுன்னா அது ஹெவி, சரியா, அந்த அது அது பலவீனங்கள் அவங்களுக்கு இருக்கிறது பாருங்க. ஆனா நான் யோசிக்கிறேன் என்ன தெரியுமா, இது எப்படித்தான் கொண்டு தீயறாங்க ஊழியக்காரங்க. நாமளே ஒரு கொஞ்ச நேரத்துல கண்கெண்ணெல்லாம் கட்டி விட்ட மாதிரி கிடைக்குது இல்லையா. அப்ப நான் யோசிக்கிறேன், போதகராக 25 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் இருந்து கடைசி கண்மூடைக்குள்ளே சந்தோஷமாய் கண்ணை மூடுகிறேன் சொல்லிட்டு கண்ணை மூடுறாங்க. எப்படி ஆண்டவர, எப்படி ஆண்டவர, போதகர் ஊழியக்காரங்க கண்மூடி மறிக்கிற பொழுது சொல்றாங்க. அப்போ பவுலை கேட்டா சொல்ல, நல்ல ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காட்டு, பார்த்தா கல்லறி அடி ஜெயில் பேச்சு, அவனை கண்ண மாதிரி பேசினாங்க பவுலை பார்த்து இல்லையா, எல்லாம் பேசி முடிஞ்சோன்னா கடைசியில வந்து சொல்ற என்ன தெரியுமா, நல்ல ஓட்டத்தை முடிச்சேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது என்ன ஐயா பதில் இல்லையா, எல்லாத்தையும் நீதானே எழுதியே வச்சிருக்கா இல்லையா, அடி பண்ணது நீ என்றுதான் சொல்ற, கல்லறி பண்ணது நீ தான், ஜெயிலுக்கு போனது நீ தான் சொல்ற, கடைசியில என்ன சொல்லப்படுகிறது, நல்ல ஓட்டத்தை முடித்தேன் ஆண்டவர். சரியா, அப்பதான் நான் யோசிக்கிறேன், இப்ப இன்றைக்கு யோசிக்கிறேன், இன்றைக்கு அன்னைக்கு இருந்த கிறிஸ்தவங்க எப்படி யோசிச்சாங்களோ தெரியாது, இன்றைக்கு இருந்தவங்க யோசிச்சுங்க, இவர் என்ன ஊழியக்காரன், இவருக்கு என் கல்லறிவான். அப்போஸ்தலர் ஊழியத்தினுடைய நடவடிக்கைகளும் ஊழியங்களும் அவங்க போட்ட அஸ்திவாரங்கள் தான் இன்றைக்கு நின்று பிடிக்க தெரியுமா. கிறிஸ்து போட்ட அஸ்திவாரம் உண்டு, அதுக்கு பிறகு இவங்க போட்டாங்க அஸ்திவாரம். பண்ணிச்சா, இந்த 12 பேர் ஆண்டவர் போட்டு பிடிச்சதுனால அவங்களிருந்து உருவாக்கப்பட்டது தான் இன்றைக்கு இன்று வரைக்கும் நின்று பிடிக்கிறது பாருங்க. பயங்கரமான காரியம், இதை குறித்து நான் கணக்க பேசிக்கொண்டே போகலாம் பாருங்க. ஆனா நமக்கு தெரியும் என்னத்தை கண்ட மாதிரி எதை கேட்டுட்டோமான்னு சொல்லி உழக்கண்டு கொண்டு கொடுத்துடக்கூடாது இல்லையா, இல்லையா. எனக்கு சில விடத்துல திண்டாட்டம் இருக்கிறது, சொன்னதை சொல்லாமல் காப்பாற்றிக் கொள்றதுல எனக்கு திண்டாட்டம் இருக்கு. கதையில் வருகிற பொழுது அதுக்குள்ள வெட்டிட்டு போகணும் பாருங்க, அது சொல்லப்படாமல் போகணும்னு சொல்லிச்சுன்னா சரியான கஷ்டம். சோ அது அப்படியே கேட்டுக்கும் இல்லையா. ஆகையினாலே நல்ல இருதயத்தோடு தேவ சமூகத்தில் நில்லுங்க. ஒரு காரியத்தை நான் திரும்ப சொல்றேன், ஆலோசனையாயும் சொல்றேன், ஒரு காரியத்தை மற்றவருடைய குடும்பமோ காரியத்தையோ பிள்ளைகளோ கேள்விப்பட்டா தயவு செய்து மற்ற இடத்துல போய் கண்மூடித்தனமாக உளராதிருங்க. தேவ பிள்ளைகளாக இருங்க, எப்பொழுதும் தேவ மனுஷர்களாக இருங்க. உளறி அது ஒரு பிரச்சனையாக உண்டு பண்ணக்கூடாது. இங்க வழக்குகளை உண்டு பண்ணினா வழக்குகளை உண்டு பண்ணிடாதீங்க. விளங்குறதா, தேவ சமூகத்தில் ஆண்டவரே என் இருதயம் உமக்கு முன்பாக இருக்கட்டும், சரியோ புளியோ நீர் பார்த்துக்கொள்ளும் ஆண்டவரேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் நில்லுங்கப்பா. அதுதான் தேவனுக்கு பிரியமானது. ஏன் தெரியுமா, ஏன் தெரியுமா, இருதயத்தில் சுத்தமுள்ள மனுஷன் அவன் தேவனை தரிசிப்பான். நீ ஆயத்தமா, நீ தேவனை தரிசிக்க முடியுமப்பா? ஐயா முடியும், ஆனா இருதயம் சுத்தமாக இருந்தால் போதும். இதை விட கணக்கு காரியங்கள் இருக்கு பாருங்க இல்லையா. நாவை குறித்து கூட அங்கே கணக்கு எழுதப்பட்டிருக்கிறது, இருதயத்திலே சுத்தம் உள்ளவனுக்கு. நாவை குறித்து எனக்கு கண காரியம் எடுத்து வச்சிருந்த முடியல, ஆனா நான் சொல்றது ஒன்றே ஒன்று கேளுங்க என்ன தெரியுமா, நான் தேவனை சந்திக்கணும், அதுதான் முக்கியம்.
நான் தேவனை சந்திக்கணும், அது கொண்டாட வேண்டும் என்ன தெரியுமா? என் இருதயம் சுத்தமாக ஆண்டவர, என் இருதயத்தை சுத்தமாக்கி விடும் ஆண்டவர, என் இருதயத்தை புடமிட்டு விடும் ஆண்டவர, என் இருதயம் பலிபிடத்திலே வைக்கப்படட்டுக்கும் ஆண்டவர, என் இருதயம் உங்கள் சமூகத்திலே அங்கீகரிக்கப்படட்டுக்கும் ஆண்டவர. கேடுள்ளதுதான் ஆண்டவர், ஆனாலும் நீர் அதை தொட்டீரன்னு சொல்லி சொன்னா அது மாறிவிடும் ஆண்டவர, அது மாறிவிடும் ஆண்டவர, அது மாறிவிடும் ஐயா. என்று தேவ சமூகத்தில் நிற்பமா இருந்தால் தேவன் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி விடுவார். நீயும் நானும் தேவனை காண முடியும். தேவனை சந்திப்போமா? தேவனை சமூகத்தில் இருந்திருப்பாங்க. ஹாலலூயா, 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 ஹாலலூயா. கட்டாவே உமதே கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார், குடியிருப்பவன் யார்.